كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைவன் சுபஹானஹு வ தஆலாவினால் கடமையாக்கப்பட்ட முக்கியமான ஒரு தொழுகைக்கு பின்னால் இந்த இடத்திலே நானும் நீங்களும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் யாருக்கெல்லாம் இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனோ அப்படியான ஒரு கூட்டத்தை தெரிவு செய்து அப்படியான ஒரு சிலருக்குத்தான் இறைவன் சுபஹானஹு வ தஆலா இப்படியான நல்ல பாக்கியங்களை கொடுப்பான். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம் என்று சொன்னால் இறைவன் சுபஹானஹு வ தஆலா எங்கள் மீது நேசம் வைத்திருக்கிறான் என்பதுதான் அதனுடைய பொருள் என்பதை ஞாபகப்படுத்திவிட்டு இன்றைய என்னுடைய தலைப்புக்கு வருகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே அதாவது அல்குர்ஆனிலே 26வது ஜுசூலே இருக்கக்கூடிய 49வது அத்தியாயமாகிய சூரத்துல் ஹுஜராத் என்று சொல்லப்படக்கூடிய 18 வசனங்களை கொண்ட இந்த அத்தியாயத்தின் சில வசனங்களை இந்த இடத்திலே விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலே சூரத்துல் ஹுஜராத்தை முழுமையாக விளக்குவதென்பது இந்த இடத்திலே நேரம் கொடுக்காது. ஆனாலும் சில வசனங்களை இந்த இடத்திலே முடியுமான அளவுக்கு அதனை விளங்க முயற்சிப்போம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சூரத்துல் ஹுஜராத் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே இந்த சூரா மதனியத்தான ஒரு சூராவாக காணப்படுகின்றது. அதாவது அல்குர்ஆனில் இருக்கக்கூடிய அத்தியாயங்களை அல்குர்ஆனிலே மொத்தமாக எத்தனை அத்தியாயங்கள் காணப்படுகின்றன? 114 அத்தியாயங்கள் காணப்படுகின்றன. அல்குர்ஆனிலே மொத்தமாக 114 அத்தியாயங்கள் இருக்கின்றன. இந்த 114 அத்தியாயங்களையும் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒரு வகை மக்கியத்தான அத்தியாயங்கள், இன்னொரு வகை மதனியத்தான அத்தியாயங்கள். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றவர்கள் தானே. இந்த ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கிய வசனங்களை நாங்கள் மக்கியத்தான வசனங்கள்னு சொல்லுவோம். அதாவது மக்காவிலே பிறந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே சில காலம் வாழ்ந்து மக்காவிலே பிரச்சாரம் செய்து பிரச்சாரத்திலே போதிய அளவு வெற்றி கிடைக்காத காரணத்தினால் இறைவன் சுபஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைப்படி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். அந்த மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னால் இறங்கிய வசனங்களை நாங்கள் மக்கியத்தான வசனங்கள்னு சொல்வோம். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதன் பின்னால் இறங்கிய வசனங்களை மதனியத்தான வசனங்கள்னு சொல்வோம். குர்ஆனிலே எங்களுக்கு இந்த இரண்டு விதமான வசனங்களையும் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதாவது மக்கியத்தான வசனங்களுக்கான தனி சிறப்பியல்புகள் காணப்படுகின்றன, மதனியத்தான வசனங்களுக்கு சில தனி சிறப்பியல்புகள் காணப்படுகின்றன. அவைகளை பற்றி இந்த இடத்திலே நான் விரிவாக சொல்லவில்லை. ஆனால் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும், மக்கியத்தான வசனங்கள் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கியவை, மதனியத்தான வசனங்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதன் பின்னால் இறங்கிய வசனங்கள். சரி, அப்படியான மதனியத்தான ஒரு வசனங்கள் ஒரு அத்தியாயங்களே ஒரு அத்தியாயம் தான் இந்த சூரத்துல் ஹுஜராத். 18 வசனங்களை கொண்ட இந்த அத்தியாயம் சூரத் அல் ஹுஜராத் என்ற பெயரை கொண்டு அழைக்கப்படுகின்றது. அல் ஹுஜராத் என்று சொன்னால் அறைகள் என்று சொல்வோம். நாங்கள் அறை என்று சொல்லதானே ரூம், அதே மாதிரி அறைகள் என்ற பன்மைக்கு பாய்க்கக்கூடியது என்ன, ஹுஜராத் என்ற வசனம். இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையிலே இறைவன் சுபஹானஹு வ தஆலா முக்கியமான பல விஷயங்களை இந்த அத்தியாயத்திலே குறிப்பிடுகின்றான். ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விடயத்தை குறிப்பிடுகின்றான். அதே போன்று ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு நடந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்திலே, சக நண்பர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கத்தை கற்றுத்தருகின்றான். அதே போன்று அகீதா ரீதியாக மார்க்க ரீதியாக ஒரு தீர்ப்பு வந்துவிட்டால், இஸ்லாமிய சட்டம் இதுதான் என்று வந்துவிட்டால் அதிலே ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த தீர்ப்புடைய விடயத்திலே ஒரு மூமின் எந்த முறையிலே அதை கையாள வேண்டும் என்ற விடயத்தையும் கற்றுத்தருகின்றான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்திலே அவர்களுடன் ஒரு மூமின் எந்த முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், அவர் உயிருடன் இருக்கும் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் மரணித்ததன் பின்னால் நாங்கள் அவர்களுடைய விடயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் போன்ற பல அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு அத்தியாயமாக இந்த 18 வசனங்கள் காணப்படுகின்றன. ஆரம்பமாக இறைவன் சுபஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே முதலாவது வசனத்திலே கூறுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இறை விசுவாசிகளே, லா துக்கத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் காண நீங்கள் எந்த ஒன்றையும் உட்படுத்த வேண்டாம், அவர்களை நீங்கள் முந்தி செல்ல வேண்டாம். கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், வத்தகுல்லாஹ், அல்லாஹை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், இன்னல்லாஹ சமீஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் கேட்கக்கூடியவன், அனைத்தையும் பற்றி நன்கு அறிந்தவன் என்பதாக இறைவன் கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனம் முதலாவது வசனத்துடைய ஆரம்பத்தை எடுத்து பாருங்கள். நாங்கள் குர்ஆனை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்திலே அடிக்கு ஒரு முறை நாங்கள் ஓதக்கூடிய ஒரு விஷயம்தான், யா ஐயுஹல் லதீன ஆமனோ. குர்ஆன்ல என்ன செய்யும், அடிக்கடி நாங்கள் ஓதுவோமே, யா ஐயுஹல் லதீன ஆமனோ, யா ஐயுஹல் லதீன ஆமனோ. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், குர்ஆன்ல எங்க சரி ஒரு இடத்துல யா ஐயுஹல் லதீன ஆமனோ என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை தொடங்கினார், யா ஐயுஹல் லதீன ஆமனோ என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை தொடங்கினால் நீ சிறந்த முறையிலே அதை செவிசாய்த்துக்கொள், சிறந்த முறையில கேட்டுப்போ அது என்ன சொல்றாங்க. ஏனென்றால் அல்லாஹ் யா ஐயுஹல்லதீன ஆமனு என்ற குர்ஆன் வசனத்தை தொடங்கினால் அல்லாஹ் பின்னால செல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, ஒன்றோ அது ஒரு நல்ல விடயமா இருக்கும், நன்மையான காரியமாக இருக்கும், அதை அல்லாஹ் ஏவுவான், நன்மையான காரியம் அதை அல்லாஹ் ஏவுவான். அல்லது வைம்மா சர்வன் துன்ஹான், அல்லது ஒரு பாவமான விடயம், மோசமான விடயம், அதை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தடுப்பான். இந்த இரண்டிலே ஒன்றாகத்தான் இருக்கும். அல்லாஹ் என்ன வசனத்தை யா ஐயுஹல் லதீன ஆமனு என்று ஆரம்பித்தால் ஒன்றோ அது ஒரு நல்ல விடயமாக இருக்கும், அல்லாஹ் ஏவக்கூடியதாக இருக்கும், அல்லது ஒரு பாவமான விடயமாக இருக்கும், அல்லாஹ் தடுக்கக்கூடிய ஒரு பாவமாக இருக்கும். இந்த ரெண்டில் ஒன்றாகத்தான் இருக்கும். அல்லாஹ் யா ஐயுஹல் லதீன ஆமனு என்ற ஒரு வசனத்தை தொடங்கினால் இருக்கும் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக இந்த வசனத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹ் இன்னொரு முக்கியமான விடயத்தை எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றான், லா துக்கத்திமோ பைனயதையில்லாஹி வரசூலிஹி, அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் எந்த ஒன்றையும் நீங்கள் முந்தி செல்ல வேண்டாம். அப்படி என்று சொன்னால் இஸ்லாம் ஒன்றை தீர்ப்பு கூறிவிட்டால், அல்லாஹ் ஒரு விடயத்திலே இதுதான் சட்டம் என்று கூறிவிட்டால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதுதான் மார்க்க தீர்ப்பு என்று கூறிவிட்டால், அதிலே எங்களுடைய புத்தியை நுழைவிக்க கூடாது, அந்த தீர்ப்புக்கு மாற்றமாக நாங்கள் நடக்க கூடாது, அந்த தீர்ப்புக்கு எதிராக நாங்கள் நினைக்க கூடாது, அந்த தீர்ப்பு எங்களுடைய உள்ளத்துக்கு ஒத்து வந்தாலும் ஒத்து வரவில்லை என்றாலும், அந்த தீர்ப்பு இன்று நடைமுறைப்படுத்துறதுக்கு சாத்தியம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் இலேசாக இருந்தாலும் என்னதாக இருந்தாலும் அந்த தீர்ப்பை காண முந்தி செல்லக்கூடாது. அல்லாஹ் ஒரு மார்க்கத்தை ஒரு சட்டத்தை விதித்தால், அல்லாஹ் இதுதான் மார்க்கம், இதைத்தான் நீங்கள் பின்பற்றணும், இந்த அடிப்படையில இந்த சந்தர்ப்பத்தில இதுதான் உங்களுக்கு சட்டம், இதுதான் மார்க்க தீர்ப்பு என்று வந்தால், அதிலே நபிகளாருடைய இறைவனுடைய கூற்றுக்கு மாற்றமாக ஒரு மனிதன் செல்லக்கூடாது என்ற மிக முக்கியமான ஒரு ஒழுக்கத்தை இறைவன் சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு கற்றுத் தருகின்றான். அதே போன்றுதான் இன்னொரு விடயத்தையும் இந்த குர்ஆன் வசனத்தை வைத்து உலமாக்கள் கூறுகின்றார்கள், மார்க்கத்திலே புதுமையை உருவாக்குவது, அதாவது பிதத்துக்கள் என்று நாங்கள் சொல்லுவோம் தானே, மார்க்க அடிப்படையிலே உருவாக்கக்கூடிய புதுமைகள், இந்த புதுமைகளை எச்சரிக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது ஒரு மனிதன் மார்க்கத்திலே புதிய ஒரு விடயத்தை செய்கிறான் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பிதத்தை செய்கின்றான், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோ இறைவனோ காட்டித்தராத ஒரு விடயத்தை ஒரு மனிதன் இபாதத்தாக செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவன் வாயால் சொல்லாவிட்டாலும் என்ன சொல்ல வருகின்றான், அல்லாஹுடைய தூதர் மார்க்கத்தை பூர்ணப்படுத்தவில்லை, அல்லாஹுடைய தூதர் மார்க்கத்திலே குறை செய்து விட்டார்கள், அல்லாஹுடைய தூதர் மார்க்கத்திலே முழுமைப்படுத்தாமல் சென்று விட்டார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், ஐங்கால தொழுகைக்கு பின்னால் நமது நாடுகளில் சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய முறை என்ன, கூட்டு துவா ஓதுவார்கள், அப்படித்தானே, இமாம் என்ன செய்வார், மக்களின் பக்கம் திரும்பி இருந்து துவா கேட்க மற்றவர் என்ன செய்வாங்க, ஆமீன் ஆமீன் சொல்வார். இந்த முறையை பொறுத்தவரையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஹதீஸ்ல கூட எங்களுக்கு காண இயலாது, என்ன, நபி அவர்கள் ஐங்கால தொழுகைக்கு பின்னால் சஹாபாக்களை நோக்கி இருந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை நோக்கி இருந்து துவா கேட்க ஏனைய சஹாபாக்கள் எல்லாரும் ஆமீன் ஆமீன் என்று சொன்னதாக இந்த துவாவுடைய முறை ஒரு செய்தியும் எங்களுக்கு காண முடியாது, ஒரு ஹதீஸை கூட என்ன செய்யாது, காணவே முடியாது. சரி, இப்ப அல்லாஹுடைய தூதர் இதை செய்யவில்லை, சில நேரங்கள் நாங்கள் கேட்கலாம், நல்ல ஒரு விடயம் தானே, துவாசான கேட்கின்றோம். என்ன செய்கின்றோம்? துவாசான கேட்கின்றோம். குறைஞ்சா போகப்போகின்றது. அதில் அல்லாஹை புகழ்கின்றோம். அல்லாஹ் நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலவாத் சொல்கின்றோம். எங்களுடைய தேவையை கேட்கின்றோம். எங்களுக்காகவே பிறை பொறுக்க தொழிலை நடத்தி இமாம் தானே கேட்கின்றார். அதில் என்ன தவறு இருக்குன்னு கேட்போம். ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதிலே நபித்துவம் கிடைத்து கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் செய்தார்கள். இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். இந்த 23 ஆண்டுகளிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து நேர தொழுகையும் அவர்கள் தான் தொழுகை நடத்தினார்கள். கடைசி சில நாட்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை நடத்தினார்கள். ஏனைய அனைத்து நாட்களும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தொழுகையை நடத்தினார்கள். ஆனால் இந்த ஒரு நேர தொழுகையிலாவது நபியர்களுக்கு முழுமையாக வாய்ப்பு இருந்தது. தேவையான என்ன செய்திருக்கலாம்? சஹாபாக்களை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி கூட கூட்டுத்தொகை ஓதிருக்கலாமா இல்லாதா? ஓதிருக்கலாம். இப்படி வாய்ப்புகள் அனைத்தும் இருந்தும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதவில்லை என்று சொன்னால் அது மார்க்கத்திலே இல்லை என்று தான் அர்த்தம். அதற்கு எந்த நன்மையும் கிடைக்காது. மாற்றமாக அதனை செய்வதன் மூலம் பாவம் தான் கிடைக்கும். காரணம் என்ன? மார்க்கத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூரணப்படுத்தாமல் சென்று விட்டார்கள் என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு வருகின்றனர். எனவே இந்த வசனத்தின் மூலம் நாங்கள் விளங்க வேண்டிய மிக முக்கியமான அடுத்த அம்சம் தான் மார்க்கத்திலே ஏற்படுத்தப்படக்கூடிய இந்த புது விடயங்கள், இந்த விதத்துக்கள். மார்க்கம் என்ற போர்வையிலே பூட்டப்படக்கூடிய இந்த விடயங்கள் இஸ்லாம் வன்மையாக கண்டித்திருக்கக்கூடிய விடயம். இவைகளுக்கு எந்த நன்மையும் கிடையாது என்ற ஒரு விஷயத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே பதிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு மார்க்கத்திலே ஒரு சந்தேகம் வந்துவிட்டால், மார்க்கத்திலே எங்களுக்கு தெரியவில்லை, ஒரு மசாலாவை கேட்க வேண்டும், அல்லது நாங்கள் எங்களுக்கு ஒரு மசாலாவிலே தெரிவில்லாமல் இருந்தால், முதலாவதாக நாங்கள் அந்த மசாலாவுக்குரிய தீர்ப்பு எங்கே பார்க்க வேண்டும்? அல் குர்ஆனிலே பார்க்க வேண்டும். அல் குர்ஆனிலே அதற்குரிய தீர்ப்பு கிடைக்கவில்லை. அப்படி என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவிலே பார்க்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்துக்கு அனுப்புகின்றார்கள். யமன் தேசத்திற்கு அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்திலே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், முஆதே, மார்க்க விடயத்திலே உனக்கு ஏதும் சந்தேகம் வந்தால், அல்லது உன்னிடத்திலே மார்க்க விடயத்திலே யாராவது ஒரு தீர்ப்பு கேட்டால், ஒரு ஃபத்வா கேட்டால், நீ என்ன செய்வீர் என்று கேட்கிறார். அந்த நேரத்திலே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார், அல்லாஹ்வுடைய தூதரே, அஹ்குமு பிகிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு நான் தீர்ப்பு சொல்வேன். நான் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்குரிய விடை, அந்த மசாலா, அந்த ஃபத்வா அல்லாஹ்வுடைய வேதத்திலே இருக்கிறதான்னு நான் பார்ப்பேன். அல்லாஹ்வுடைய வேதத்திலே இருந்தால் அல்லாஹ்வுடைய வேதத்திலே இருந்து நான் பதில் சொல்வேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், சரி, அல்லாஹ்வுடைய வேதத்திலே அப்படி ஒரு அதற்கான பதில் கிடைக்கவில்லை, அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை, என்ன செய்வர் என்று கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே நபிகள் அந்த முஆத் இப்னு ஜபலை அறிவிக்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய சுன்னாவை கொண்டு நான் தீர்ப்பு சொல்வேன், உங்களுடைய வழிகாட்டலை கொண்டு தீர்ப்பு சொல்வேன். அதுக்கு பின்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், சரி, என்னுடைய சுன்னாவிலும் உனக்கு வழிகாட்டல் இல்லை, குர்ஆனிலும் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை, சுன்னாவிலும் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை, என்ன செய்வன் கேட்ட சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இஜ்திஹாத் பண்ணி, அதாவது குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக வைத்து முயற்சி செய்து அதற்குரிய பதிலை சொல்வேன் என்பதாக இப்ப முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மார்க்க விடயத்திலே ஒரு தெளிவு பெற வேண்டுமா இருந்தால், முதலாவது நாங்கள் மீற வேண்டியது புனிதமிகு அல் குர்ஆன். அதற்கு அடுத்தபடியாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வேத நூல் என்பதை நாங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே பதிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பின் இஸ்லாமியவர்களே, இது முதலாவது வசனத்துக்கு சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான சில விளக்கங்களாக காணப்படுகிறது. இரண்டாவதாக இறைவன் சுபஹானஹு வ தஆலா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இதையும் இந்த வசனத்தையும் எப்படி ஆரம்பிக்கின்றான்? ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, இறை விசுவாசிகளே என்று இறைவன் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழை ஆரம்பித்தால் என்ன அர்த்தம்? ஒன்றோ நல்ல விடயத்தை அல்லாஹ் சொல்லப் போகின்றான், அல்லது கெட்ட விடயத்தை விட்டும் அல்லாஹ் தடுக்கப் போகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, அல்லாஹினுடைய முஃமீன்களே, லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸவ்தின் நபி, உங்களுடைய சத்தங்களை நீங்கள் பேசக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய சத்தத்தை காண உயர்த்த வேண்டாம். பேசக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய சத்தம் இருக்குதானே, அதைத்தான் நீங்கள் உயர்த்தி பேச வேண்டாம். வலா தஜஹரூலஹு பில்கௌலி கஜஹ்ரி பஅதிக்கும் லிபஅதி, உங்களில் சிலர் சிலரை அழைப்பதை போன்று அவரை நீங்கள் பெயர் சொல்லி பகிரங்கமாக சத்தமிட்டு அழைக்க வேண்டாம். அதாவது நாங்கள் ஒரு ஆளை அழைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அவரை பெயரை சொல்லி கூப்பிடுவோமே, முஹம்மது அஹமது அப்துல் ரஹ்மான் சொல்லி பெயரை சொல்லி கூப்பிடுவோம். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படி அழைக்க வேண்டாம். அப்படி ஒரு மனிதன் ஈடுபட்டால், நபியுடைய சத்தத்தைக்கான சத்தத்தை உயர்த்தி பேசினால், அல்லது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெயர் கூறி அழைத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த உங்களை தெரியாம உங்களுக்கே அறியாம உங்களுடைய அமல்கள் அழிந்துவிடும் என்பதாக இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே கூறுகின்றார். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, மிக முக்கியமான சில அம்சங்களை இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே எங்களுக்கு குறிப்பிடுகின்றார். முதலாவதாக இந்த வசனம் இறங்குவதற்கு ஒரு காரணத்தை உலமாக்கள் குறிப்பிடுகின்றனர், ஹதீஸ்களில் வந்திருக்கின்றது. ஒருமுறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட முக்கியமான பல சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே பனு தமீம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கோத்திரம் வருகின்றது. அந்த கோத்திரத்தார்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, இவர்களுக்கு தலைவராக இந்த கோத்திரத்துக்கு பனு தமீம் கோத்திரத்துக்கு தலைவராக நீங்கள் கஅஸா இப்னு மஅபத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தோழரை நியமியுங்கள். அப்படின்னால் இந்த கோத்திரத்துடைய பொறுப்புதாரியாக தலைவராக கஅஸா இப்னு மஅபத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மனிதரை நியமியுங்கள் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு கூறுகிறார்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு கூறுகிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, அவரை நியமிக்க வேண்டாம், அக்ரா இப்னு ஹாபித் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தோழரை நியமியுங்கள், அக்ரா இப்னு ஹாபித் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தோழரை நியமியுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு கூறுகிறார்கள். மீண்டும் அபூபக்கர் ரலியல்லாஹு கூறுகிறார்கள், மா அரத்த இல்லா ஹிலாஃபி, நீ எனக்கு மாற்றமாக பேசுற மட்டும் தான் இப்படி சொல்ற, எனக்கு நான் ஒன்றை சொல்லிட்டேன், நான் காசாவை நியமிக்கும்படி சொல்லிட்டேன், அதுக்கு மாற்றமாக நீ பேசுறமென்றதுனால தான் இப்படி சொல்ற என்று அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, மா அரத்து ஹிலாஃப, உங்களுக்கு மாற்றமாக பேசுறோம்னு நான் அப்படி சொல்ல இல்லை என்று உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் என்ன செய்து கொஞ்சம் முத்திட்டு போய் சத்தம் உயர்ந்து நேரத்தில் அதுக்கு பின்னால்தான் நல்லா என்ன செய்தான் இந்த வசனத்தை இறக்குறான், ஏ ஐயுஹல்லதீன ஆமனு வலா தர்ஃபவு அஸ்வாதகும் ஃபவுக சௌதின் நபி, அல்லாஹ்வுடைய தூதருடைய சத்தத்தைக்கான உங்களுடைய சத்தத்தை உயர்த்த வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கியதாக சில ஹதீஸ்களில் பதிவாக இருக்கின்றது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இந்த வசனம் இறங்கினதன் பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஜ்லிஸில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்தால் அவர்கள் பேசுறது யாருக்குமே விளங்காது, மிக ரகசியமாக பேசுவார். எந்த அளவு ரகசியம் சொன்னால், அல்லாஹுடைய தூதரோடு பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதர் திரும்ப திரும்ப கேட்பார், உமர் நீ என்ன பேசினா எனக்கு விளங்கல, அந்த அளவுக்கு சத்தத்தை என்ன செய்வாங்க, சாத்தி பேசக்கூடியவர்களாகத்தான் இந்த உமர் இருந்திருக்காங்க. பாருங்க, சஹாபாக்குடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, ஒரு வசனம் இறங்கின வாக்கில் எவ்வளவு அவங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. தன்னை கண்டித்து அந்த வசனம் இறங்கியதோ என்று நினைத்து சஹாபாக்கள் எவ்வளவு அந்த வசனத்துடைய விடயத்திலே கவனமாக நடக்கிறார்கள். இந்த சம்பவத்தை, இந்த குர்ஆன் வசனத்துக்கு பின்னால் ஒரு சம்பவம் நடக்கிறது என்னன்னு சொன்னால், நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாமித் இப்னு கைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபி தோழரை தேடுகின்றனர். பொதுவாக நபிகளாருடைய வளமை ஒன்று இருக்கின்றது, ஃபஜ்ருடைய தொழில். நபிகளாருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பாருங்க, உண்மையிலே நபியுடைய ஒரு நாள் என்ற ஒரு புத்தகம் இருக்கின்றது, நபியுடன் ஒரு நாள் என்று தமிழில் இருக்கின்றது தெரியாது. அந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்த விளங்கும், ஆச்சரியமான இருக்கும். நபியுடைய வாழ்க்கையை அந்த புத்தகத்தை வாசிக்க செல்ல ஒரு உங்களுக்கே அறியாமல் ஒரு எண்ணம் வரும், நபியுடைய மஜ்லிஸில் நீங்கள் உட்கார்ற மாதிரி, அந்தளவுக்கு அருமையான புத்தகம். அப்போ நபியுடைய ஒரு நாள் வாழ்க்கை எடுத்து பாருங்க, ஃபஜ்ருடைய தொழுகையை நபிகளால் தொழுதன் பின்னால் அப்படியே அதாவது தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டிய அதுக்காரர்களை ஓதவிட்டு அப்படியே எழுந்து சேர்ந்து பள்ளியில் பின்பக்கமாக ஒரு தூண்டை சாஞ்சி கொள்வான். ஒரு தூண்டை சாஞ்சி காலை மாலையில் ஓத வேண்டிய அதுக்காரர்களை எல்லாம் ஓதிவிட்டு சஹாபாக்கள் என்ன செய்வார்கள், நபிகளாரை தூள் அப்படியே உட்காருவார். அந்த நேரத்தை கற்பனை செய்து பார்த்தா உண்மையிலே ஆச்சரியமான நேரம், ஃபஜ்ருடைய நேரம். நாமெல்லாம் என்னென்னமோ கழிக்கிறோமே, ஒரு கூட்டத்தினர் ஃபஜ்ருடைய தொழுகைக்கே இல்லை, இன்னொரு கூட்டத்தினர் சலாம் கொடுத்தா பாஞ்சிடு, அப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்ற சஹாபாக்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கல. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்ததன் பின்னால் தூணை ஒரு தூணை பக்கம் சாஞ்சி கொள்வார்கள், சஹாபாக்கள் அவரை சூழ்ந்து அவர் வட்டமாக உட்கார்ந்து கொள்கிறார். அதுக்கு பின்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் நோயாளியாக இருக்கிறார்களா, அடுத்த முஸ்லிம்களை பற்றி விசாரிப்பார்கள், யார் யார் நோயாளிகளாக இருக்கிறார்கள், யார் யார் தேவையோடு இருக்கிறார்கள், இவரை காணலை இவரை காணலைன்னு ரசூலுல்லாஹி செய்வாங்க விசாரிப்பாங்க. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட கேட்பார்கள், யாராவது கனவு கண்டீர்களா, நேற்று இரவு தூங்க செல்ல யாராவது கனவு கண்டீர்களா என்று கூறி சஹாபாக்கள் கனவை சொன்னால் நபி அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் கண்ட கனவு என்ன செய்வாங்க, சஹாபாக்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யுங்க, சாபித் இப்னு கைஸ் காணலையே பள்ளிக்கு, சாபித் இப்னு கைஸ் இன்னைக்கு எங்களை நிலைமை என்ன, பள்ளிக்கு யார் வந்தோ யார் வரல ஒண்ணுமே தெரியாது, வேலைக்கு வந்தா வேலைக்கு வந்தா ஒண்ணும் தெரியும், அவன் ரூம்ல இருந்தா அது மட்டும் தெரியும், பள்ளிக்கு வர தெரியாது வேலைக்கு வர ஒண்ணுமே தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, ஒரு நாட்டுடைய மன்னராக இருந்து கொண்டு, ஒரு சமூகத்தை வழிநடத்தி கொண்டு இருந்து கொண்டு, ஒரு நபியாக இருந்து கொண்டு, ஒரு அரசியல் தலைவராக இருந்து கொண்டு இவ்வளவு உபத்திரையை பற்றி விசாரிக்க கூடிய வந்திருக்கிறார். சாபித்து பண்ண செய்ய நபியா வராதது நபியவர்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா எவ்வளவு முக்கியமான ஒருவராக இருந்திருப்பான்னு பாருங்க. அப்ப சாபித்து பண்ண கைச காண இல்லை, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க இந்த சாபித்து பண்ண கைச காண இல்லை பள்ளியில, யாராவது அவரை பத்தி என்ன சரி தெரியுமா, நோயாளியாக இருக்கிறாரா அல்லது என்ன நடந்துருது வெளியே போயிருக்கிறாரா என்னன்னு கேட்கிறாங்க. ஒரு சஹாபி எழுப்பி சொல்றேன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர் என்ன பக்கத்து வீட்டால் தான் நான் போய் விசாரிச்சு வருகிறேன் சொல்லி இந்த நபி தோழர் போய் வீட்டுக்கு போறார். சாபித்து பண்ண கைச சாபித்து பண்ண கைச சொல்லி அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போனா அந்த சஹாபி என்ன செய்தார், வீட்டில் ஒரு அறையில ஒரு மூலையில் அவ்வாறே நாளுக்கு மடிஞ்சு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். கவலையில என்னமோ ஒரு பிரச்சனை ஒன்று நடந்ததை போல, என்னமோ ஒரு அவருக்கு சடங்கள் ஒன்று வந்ததை போன்ற கவலையில கஷ்டத்தில் என்ன செய்தாரு, ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்துல அந்த போன சஹாபி கேட்கிறார்கள், சாபித்து ஏ ஒன்னு பள்ளி பக்கம் காணல, அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்னு விசாரிக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்னு தேடுகிறாருன்னு சொல்லி அந்த நேரத்துல சாபித் இப்னு கைஸ் சொல்றார்கள், நான் அழிந்து விட்டேன், என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டது, நான் நாசமாகி விட்டேன். இந்த சஹாபிக்கு ஆச்சரியமா ஏன் அப்படி சொல்கிறாய், அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கி இருக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபு அஸ்வாதகும் ஃபவுக சௌதின் நபி, நபிகளாருடைய சத்தத்தை காண உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி பேச வேண்டாம் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். என்னுடைய சத்தம் இயற்கையிலே உயரமான நான் கூடுதலாக சத்தமிட்டு பேசக்கூடிய சாபித் இப்னு கைஸ் பொதுவாக என்ன கொஞ்சம் சத்தம் லேசாக பேசினாலும் பெரிய சத்தம், சிலவங்க இருக்காங்க அப்படித்தானே, கொஞ்சம் ரகசியம் பேசினா நாலு பேரே கேட்கும் அந்த அளவுக்கு என்ன பெரிய சத்தம். அது மாதிரி சாபித் இப்னு கைஸ் என்ன செஞ்சாரு, கொஞ்சம் பேசினாலே அதாவது இலேகுவா பேசினாலே பெரிய சத்தம், இயற்கையிலே அவருடைய சத்தம் அப்படித்தான் இருந்தது. அப்ப நான் சத்தமாக பேசக்கூடியவன், எனவே அல்லாஹ் என்னை கண்டித்து குர்ஆன் வசனத்தை இறக்கிவிட்டான். பாருங்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சஹாபியுடைய எண்ணத்தை பாருங்கள், இந்த குர்ஆன் வசனம் என்னை கண்டித்துத்தான் இறங்கியது என்பதாக நினைத்து அந்த சஹாபி எவ்வளவு மனவேதனை பட்டிருக்கின்றனர். அப்ப இப்படி சொன்னதன் பின்னால் அந்த சஹாபி என்ன செய்கிறார், இந்த செய்தி எடுத்துக்கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்தை கூறுகிறார், சாபித்தை அழைத்துவார். சாபித்திரையில் அவன் வருகின்றார்கள். வந்த சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கின்றார்கள், ஒரு சான்றிதழ் கொடுக்கின்றார்கள். என்ன சான்றிதழ் சொன்னால், நீ நரகவாதி அல்ல, இன்ன கலஸ்தம் இன்னார், நீ நரகவாதி அல்ல இன்ன கமின்னாக சென்னார், நீ சுவர்க்கவாதி என்ற ஒரு சான்றிதழை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். அதற்கு பின்னால உலகத்தில் நடந்து போற ஒரு சுவர்க்கவாதியை பார்க்கறது நாங்கள் ஆசைப்பட்ட இந்த சாபித்தை தான் பார்ப்போம். அந்த அளவுக்கு என்ன மிகச்சிறந்த ஒரு சஹாபி இருந்த எந்த அளவு சொன்னால், பின்னால் எங்களுக்கு தெரியும் அபூபக்கர் அலியின் ஆட்சி காலத்துல யமாமா யுத்தம் நடைபெறுகின்றது, அதாவது அபூபக்கர் அலியினுடைய படை முஸ்லிம்களுக்கும் பொய் நபியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது முசைலமத்தில் கத்தாப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பொய் நபி இருந்தார். நான் தான் நபி, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால நான் நபியாக இருக்கிறேன், அதாவது உலகத்தில் நபி அவர்கள் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி தூதர் வாதிச்சார். எந்த அளவு வாதிச்சார் என்று சொன்னால், ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் முசைலமாவிடம் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் முகமதுக்கு இந்த உலகத்திலே அரைவாசி பாதி பாதிப்பாகி என புரியுது, அடுத்த பாதி உங்களுக்கு புரியுது, இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. இப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதுகிறார். இப்ப நபியார்கள் கடைசி காலம் இவரோட யுத்தம் செய்ய வேண்டிய நேரம் நபியார்கள் கிடைக்காதனால அபூபக்கர் ஆட்சி காலத்துக்கு வந்ததன் பின்னால முதலாவது இவர்களோட யுத்தம் செய்தார். பல பொய் நபிமார்கள் இருந்தார்கள், துடைஹா என்று சொல்லப்பட, சுஜாஹே என்று சொல்லப்படக்கூடிய பலர் பொய்மன் நபிமார்கள் இருந்தார்கள். அது மிக முக்கியமாக இந்த முசைலமா இருந்தார். அப்ப முசைலமாவுடன் யுத்தம் நடக்கின்றது. இந்த யுத்தத்துல ஆரம்ப கட்டத்துல என்ன நடக்குதுன்னா, முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் தாக்குதல் கூடுதலாக ஏற்படுகின்றது, முஸ்லிம்கள் பக்கத்துல நியாயமான சேதம் ஏற்படுகின்றது. இதை கண்டு ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க, ஓட ஆரம்பிக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் சாபித் இப்னு கைஸ் என்ன தெரியுமா செய்தார்கள், கஃபன் ஆடை இருக்கிறதானே, நாங்கள் வெள்ளை ஆடைகளை செய்வோம், கஃபன் செய்வோம். இந்த கஃபன் ஆடையை உடுத்துக்கொண்டு மூப்புக்கு என்ன செய்தாரு, பஞ்சிகள்லாம் போட்டு அடைச்சிக்க என்ன செய்தாரு, வாரர் என்ன ஒரு மையத்து மாதிரி வர நடந்து வரக்கூடிய ஒரு மையத்து மாதிரி வந்து சஹாபாக்கள்கிட்ட சொல்றாரு, இந்த யுத்தத்தில் நீங்கள் பயந்து ஓடினால் நீங்கள் உங்களை ஒழுங்கான முறையை சரபியா கொடுத்து நீங்கள் வளர்க்கப்படவில்லை என்பதுதான் அர்த்தம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த யுத்தத்திலே நீங்கள் சஹீதாக்கப்படும் முறை யுத்தம் செய்யுங்கள் என்பதாக சஹாபாக்களை நல்லாக உற்சாகம் ஏற்றி விடுகின்றார். உற்சாகம் ஏற்றிவிட்டு சஹாபாக்கள் இந்த யுத்தத்தை கடுமையாக யுத்தம் செய்கின்ற யுத்தம் செய்து இறுதியில் வெற்றி பெறுகின்றார்கள். ஆனால் இந்த சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த யுத்தத்திலே கொலை செய்யப்படுகின்றார். அன்பின் இஸ்லாமியத்தவர்களே, அனஸ் கூறுகிறார்கள், இந்த சாபித் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் இந்த சாபித்தை நாங்கள் சுவர்க்கவாதி உலகத்திலே காண்பதுக்கு ஆசைப்பட்டால் இந்த சாபித்தை போய் பார்ப்போம் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அந்த சாபித் மிகச்சிறந்த ஒரு சஹாபியாக இருந்தார். அன்பார்ந்த இஸ்லாமியத்தவர்களே, மேற்கூறிய ரெண்டு சம்பவத்தையும் எடுத்து பாருங்கள். முதலாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமரில் நடந்த சம்பவம், இரண்டாவது சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவம். இந்த ரெண்டு சம்பவத்தையும் எங்களுக்கு விளங்கக்கூடிய மிக முக்கியமான பாடம் என்ன, ஒரு குர்ஆன் வசனம் வந்துவிட்டால் அல்லது ஒரு எச்சரிக்கை வந்துவிட்டால் அல்லது ஒரு நல்ல விடயத்தை பற்றி குர்ஆன் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதரோட எச்சரிக்கையை விடுத்தால் அதனை தான் அந்த வசனம் இறங்கியதாக எண்ணின் பக்கத்தான் அந்த எச்சரிக்கை வந்திருப்பதாகத்தான் சஹாபாக்கள் நினைத்திருக்கிறார்கள். அதே போன்று நல்ல விடயம் வந்துவிட்டால் நபிகரார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இபாதத்தை பற்றி கூறினால் அந்த இபாதத் எண்ணின் பக்கம்தான் இருக்கின்றது, என்னை நோக்கித்தான் அல்லாஹுடைய தூதர் இந்த இபாதத்தை செய்யும்படி கூறுகிறார்கள் என்பதை போன்றுதான் சஹாபாக்கள் விளங்கினார்கள். ஒருமுறை நபிகரார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஜ்லிஸுக்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வருகின்றார்கள். வந்து கேட்கின்ற அல்லாஹுடைய தூதரே, இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறானா என்று கேட்கிறார்கள். அதாவது நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்றை அல்லாஹ்வுடைய பாதையிலே சதகா கொடுக்கும் வரை, அதை செலவழிக்கும் வரை உண்மையான முஃமினாக நீங்கள், அதாவது பூரணமான நன்மை உங்களுக்கு கிடைக்காது, பூரணமான கூலி கிடைக்காது என்பதாக இறைவன் ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறானா என்பதாக, அதாவது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தே ஓடோடி வந்து கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஆம் அல்லாஹ் அப்படி ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான் என்று கூறுகிறார்கள். அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலேயே பெருமதியான ஒரு சொத்து இருக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் மிக நேசிக்கக்கூடிய ஒரு சொத்து இருக்கும் என்று சொன்னால், இந்த மதீனா பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த பைருஹா என்று சொல்லப்படக்கூடிய இந்த தோட்டம் தான் எனக்கு மிக விருப்பமான தோட்டம். அது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாத்திரம் விருப்பமான தோட்டமாக இருக்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட களைப்பார செய்யப்பட்டால் அல்லது கொஞ்சம் ஓய்வு நேரம் மிரவேறு செய்யப்பட்டால் இந்த அபூ தல்ஹாவுடைய இந்த பைருஹான தோட்டத்துக்கு போய் தான் ரெஸ்ட் எடுப்பார்கள். அந்த தோட்டத்தில் இருந்தவரை கிணற்றிருந்தால் நபி அவர்கள் செய்வார்கள், அதிகமாக தண்ணீர் குடிப்பார்கள், மிக இனிமையான தண்ணீர், நல்ல தண்ணியாக இருந்தது. நபி அவர்கள் விரும்பி குடிக்கக்கூடிய தண்ணீர் அந்த அபூ தல்ஹாவுடைய அந்த பைருஹான தோட்டம் தான் இருந்தது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்திய அபூ தல்ஹா ரலியல்லாஹு கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு மிக விருப்பமான இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் செலவழித்து விடுகின்றேன், அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் சதகா கொடுத்து விடுகின்றேன், இது அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மம் செய்யப்பட்ட ஒரு சொத்தாக இருக்கின்றது, நீங்கள் விரும்பியவர்களுக்கு இதை கொடுங்கள் என்பதாக கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, பாருங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை, ஒரு விடயம் வந்துவிட்டால் ஒரு நல்லவோ கெட்டதோ அல்லது ஒரு நல்ல விடயத்தை ஏவக்கூடியது அல்லது ஒரு பாவத்தை விட்டு தடுக்கக்கூடியதாக இருந்தாலும் சஹாபாக்கள் தங்களின் பக்கம் தான் கையை நீட்டி இது எனக்குத்தான் இறங்கியது என்பதாகத்தான் சஹாபாக்கள் விளங்கினார்கள். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், ஒரு இடத்திலே ஒரு பிரச்சாரம் நடந்துவிட்டால், ஒரு பயான் நிகழ்ச்சி நடந்துவிட்டால், ஒரு வட்டியை பற்றி பயம் நடந்துவிட்டது அல்லது தொழுகையை பொறுபோக்கா இருப்பவர்களை எச்சரித்து ஒரு பயம் நடந்துவிட்டது அல்லது ஒரு பாவத்தை பற்றி பயம் நடந்துவிட்டது, எங்களுடைய உள்ளத்தில் என்ன வர இருந்தது, இது அவருக்கு தான் இந்த பயன், அவரை நோக்கி தான் இந்த பயன், அவருடைய பெயரை சொல்லாமல் இந்த இடத்துல பயன் சொல்லிட்டாரு, முழுக்க முழுக்க அவருக்கான பயன் என்பது அடுத்தவனின் பக்கம் கைய நீட்டி அவனுக்குரியது அவனுக்குரியது என்று அடுத்தவரை சுட்டிக்காட்டக்கூடிய அந்த கெட்ட பழக்கம் தான் எங்களிடத்தில் இருக்கிறது தவிர அது எனக்கான உபதேசம், என்னை நோக்கித்தான் நல்லா கூறுகின்றான், என்னை நோக்கித்தான் இன்றைய பயன் நடந்தது, என்னை திருத்த வேண்டும் என்று தான் இருக்கின்றது என்று நம்மிடையே யாருமே நினைப்பது கிடையாது. நான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை இப்படி காணப்படவில்லை, எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த எச்சரிக்கைகள் வந்தாலும் அதை தன்னின் பக்கம் திருத்தி என்னை நோக்கித்தான் இது வந்திருக்கின்றது என்பதைத்தான் சஹாபாக்கள் யோசித்து அதற்குத்தான் பயந்து வாழக்கூடியவர்களாகத்தான் இந்த சஹாபாக்கள் காணப்பட்டார்கள். அந்த வாழ்க்கையை தான் அந்த சந்தர்ப்பத்தை தான் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே எங்களுக்கு குறிப்பிட்டு காருகின்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சத்தத்தை காண உயர்த்தி பேசக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் உங்களுக்கு இடையில அழைத்துக் கொள்வதை போன்று பெயரை கூறி அழைக்க கூடாது என்று கூறிவிட்டு அல்லாஹ் அடுத்த வசனத்திலே அடுத்த கூட்டத்தாரை பாராட்டி பேசுகின்றான். இன்னல்லதீன யஹுத்தூன அஸ்வாதஹும் மின் ரசூலில்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தங்களுடைய சத்தத்தை தாழ்த்தி பேசுகின்றார்களோ, தங்களுடைய பேச்சை தாழ்த்தி பேசுகின்றார்களோ, அவர்களைத்தான் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா தக்குவா உள்ளவர்களாக அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்பதாக இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை புகழ்ந்து கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா மற்றொரு மிக முக்கியமான ஒரு ஒழுக்கத்தை கூறுகின்றான். மிக முக்கியமான ஒரு ஒழுக்கம், இன்னல்லதீன யுனாதூன கமின் வராஹில் ஹுஜராத். நபியே முஹம்மதே, உங்களுடைய அறைக்கு பின்னாலிருந்து, உங்களுடைய வீட்டுக்கு பின்னாலிருந்து உங்களை சத்தமிட்டு அழைக்கின்றார்களே, உங்களை அழைக்கின்றார்களே, இவர்களில் அதிகமானவர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள், அறியாதவர்களாக இருக்கிறார்கள். வலவ் அன்னஹும் சபரோ ஹத்தா தஃருஜ இலைஹிம் லகான கைரன் லஹும். நபியே, நீங்கள் வெளியே வரும் வரை அவர்கள் பொறுமையாக இருந்தால், நீங்கள் வரும் வரை அவர்கள் அமைதியாக இருந்தால், பொறுமையாக இருந்தால், லகான கைரன் லஹும், அது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று கூறிவிட்டு இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா வல்லாஹு கஃபூரு ரஹீம், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் அருள் பாலிக்க கூடியவன், ரஹீம் என்பதாக இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை முடிக்கின்றான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்தில் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா மிக முக்கியமான ஒழுக்கத்தை கற்றுத்தருகின்றார். இந்த வசனத்தை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நம்மிலே உள்ளத்திலே வந்திருக்கின்றோம். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு முன்னாலிருந்து பேசுவதை பற்றி தான் குறிப்பிடுகின்றது. இந்த வசனத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு எங்கே போய் சேருவது என்பதாகத்தான் நம்மிலே அதிகமான உள்ளத்திலே வந்திருக்கும். அன்பின் இஸ்லாமியர்களே, குர்ஆன் இருக்கின்றதே அன்றைய காலத்தொட்டு நாங்கள் இந்த உலகம் அழியும் வரை எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடியது. குர்ஆன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்திலையுமே எல்லாருக்கும் வழிகாட்ட இருக்கின்றது. அல்லாஹ் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே மிக முக்கியமான ஒரு கட்டளையை, மிக முக்கியமான ஒழுக்கத்தை எங்களுக்கு படித்து தருகின்றான். என்ன ஒழுக்கம் தெரியுமா? இன்னொரு சகோதரனுடன் பேசக்கூடிய சந்தர்ப்பத்திலே, இன்னொரு சகோதரனுடன் கலந்து பேசக்கூடிய சந்தர்ப்பத்திலே, அல்லது இன்னொரு சகோதரனுடன் நாங்கள் அதாவது அவனுடன் தொடர்பு வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அடுத்த சகோதரனை புரிந்து வாழ வேண்டும், அடுத்த சகோதரன் இருக்க வேண்டிய நிலைமையை புரிந்து வாழ வேண்டும். அவன் இந்த சந்தர்ப்பத்திலே குடும்ப பிரச்சனையை தவிர்க்கக்கூடியவனாக இருக்கலாம், அல்லது அவனுக்கு ஏதோ கவலையிலே இருக்கலாம், அல்லது அவன் வேலையிலே இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு அவன் பிஸியில் இருப்பான். இதை நாங்கள் விளங்கித்தான் அவனோட பேசுவோம். நாங்கள் ஃபோன் பண்ணின உடனே, நாங்கள் ஃபோன் பண்ணுனே ஆன்சர் பண்ணல, அவன் எந்த நிலைமையில் இருக்கிறான்னு பார்க்குறல, ஃபோன் பண்ணின ஆன்சர் பண்ணிடல, அதோட என்ன செஞ்சிட, அவரோட நம்பர் டெலிட், நம்பர் என்ன செய்கிறேன், அழிச்சு போட்டு, ஒரு அவசர தேவைக்கு என்ன ஃபோன் பண்ண ஆன்சர் இல்லாத ஒரு நம்பர் எல்லாம் எங்களுக்கு என்னென்னு தெரியும், நாங்கள் அழிச்சிட்டு. அவன் எந்த நிலைமையில் இருக்கிறாரு, அவர் சில நேரம் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கலாம், அல்லது தொழுகையில் இருக்கலாம், அல்லது ஏதோ வேலையில் இருக்கலாம், வேலையில் ஃபோன் பாய்க்கிற தடையாக இருக்கலாம். அவருடைய சூழ்நிலையை என்ன செய்யணும், நாங்கள் புரிந்து வாழ வேண்டும். இதனை சொல்லலாம். இந்த இடத்துல என்ன செய்தான் எங்களுக்கு கூறுகின்றான், அவரை அடுத்தவர்கள் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். நபிகள் கூடுதலாக எங்கே இருப்பார்கள், மஸ்ஜிதிலே சஹாபாக்களோடு இருப்பார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில ஃபஜ்ருக்கு பின்னால் செய்வார்கள், சஹாபாக்களை கழித்து விட்டு வீட்டுக்கு போய் எது சாப்பிட இருந்தால் சாப்பிட்டு விட்டு என்ன செய்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கடை பஜார் பக்கம் போவார், கடைகளுக்கு சென்று மக்கள் வியாபாரம் எப்படி செய்கின்றார்கள், அதில் ஏமாற்றுகின்றார்கள் என்று விசாரிப்பார்கள். அப்படியெல்லாம் நபியுடைய வாழ்க்கை முழுக்க சஹாபாக்களை கழித்தது. சில நேரங்களில் தான் வீட்டிலே இருப்பார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டிலே இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நேரத்திலே போய் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி இப்படி பேசுவார்னு சொன்னால் அல்லாஹ் அதைத்தான் கண்டித்து குர்ஆன் வசனம் இறங்கினார். அதே போலத்தான் ஒரு நாங்கள் எங்களுடைய சகோதரன் தொடர்பு வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த சகோதரன் எந்த நிலைமையில் இருக்கிறான் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். அந்த சகோதரன் எந்த அடிப்படையில் இருக்கிறான், சில நேரங்கள் அவன் என்ன இருக்கான், கவலையில் இருக்கலாம். ஒரு மனிதன் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் மனிதன் சந்தோஷமாக இருப்பதில்லை, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் மனிதன் ஒரே லெவலில் இருப்பதில்லை, சில நேரங்கள் அவன் ஏதோ ஒரு வேலையில் இருக்கலாம். அவைகளை நாங்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு அறிஞர் ஒரு அழகான உதாரணம் கூறுகின்றார். அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு உதாரணத்தை கூறுகின்றார். எந்த அளவு சொன்னால், இரவு 1 மணி 12 மணி 1 மணி இருக்குமா, அவருக்கு ஒரு சகோதரர் தொலைபேசியில அழைப்பு இருக்கின்றார். அப்ப 12 மணி 1 மணி என்றா என்ன யோசிப்போம், ஒன்று அவசர தேவையாக தான் இருக்கும், அப்படித்தானே? யார் சரி எங்களுக்கு 12 மணி 1 மணிக்கு கால் பண்ணுறது என்ன சொல்கிறேன், முக்கியமான சரி வேலையாகும், அல்லது என்ன சரி பிரச்சனையாக இருக்கும், அதுக்கு தான் கால் பண்ணுவோம். அப்போ இந்த அறிஞர் என்ன செய்யலாம், சரி புது நம்பராக இருக்குது, அப்போ தான் தூங்கினேன் புது நம்பராக இருக்குது, ஆன்சர் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஆன்சர் பண்ணினார். ஆன்சர் பண்ணி கேட்டாராம், நீங்கள் இந்த அறிஞர் அறிஞர பேரை சொல்லி நீங்கள் இவரான்னு கேட்குறேன். ஆமாம் நான் தான் சினோர் மசாலா வண்டிக்கு பதில் சொல்லிடுவோம்னு கேட்டார். சினோர் கேள்வி வண்டிக்குது, இவர் பார்த்தா இந்த நேரத்துக்கு தான் மசாலா கேட்குறேன். அதாவது 12 மணி 1 மணிக்கு மசாலா கேட்குற, சரி யோசிச்சுனாராம், சரி சில நேரங்கள் இந்த நேரத்துக்கு அவருக்கு தேவையான மசாலாவாக இருக்குமோ என்ற அடிப்படையில் சரி மசாலா கேளுங்கன்னு சொன்னார். ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜுடைய இபாதத்துடைய வணக்கங்களை கொஞ்சம் விளங்கப்படுத்திடுமான்னு கேட்டாராம். இவர் சொல்கிறாரு, ஹஜ்ஜுக்கு நம்ம 6 மாதம் அப்படியே டேட் இருக்குது, ஹஜ்ஜுக்கு என்ன இருக்குது, நம்ம 6 மாதம் அப்படியே காலம் இருக்குது, இந்த ராவு 12 மணி 1 மணிக்கு ஃபோன் பண்ணி ஹஜ்ஜை பற்றி விளங்கப்படுத்திடுமான்னு கேட்குறாரு. உண்மையிலே சில வகை விளங்குறல்ல, எந்த நேரத்தில் எதை பேசணும்னு, ஒரு மனிதன் அது ஹஜ்ஜை பற்றி விளங்கப்படுத்தமுடனே காலையில் ஃபோன் பண்ணிடுமா இயலாதா, மாலையில் ஃபோன் பண்ணிடுமா இயலாதா, வேறு ஃப்ரீயான நேரத்தில் பேசுகிறேன், ராவு 12 மணி 1 மணிக்கு ஃபோன் பண்ணி ஹஜ்ஜை பற்றி கேட்கணும், அதுவும் 6 மாதத்துக்கு பின்னால் செய்யக்கூடிய ஹஜ்ஜி, அந்த ஹஜ்ஜிக்காக இப்பொழுது என்ன செய்யணுமா மசாலாவை கேட்கணுமா. அன்பின் இஸ்லாமியர்களே, இந்த ஒழுக்கத்தை நல்லா காட்டி தருகின்றான். மடுத்த சகோதரனை புரிந்து வாழணும், அவனுடைய கஷ்டத்தை புரிந்து வாழணும், அவன் எந்த நிலைமையில் இருக்கிறது புரிந்து வாழணும். புரிந்து வாழாம எனக்கு ஃப்ரீயான நேரத்தில், நான் சுகமா இருக்கிற நேரத்தில், என்ன மாதிரி உலகத்தில் எல்லாருமே இருக்கணும், நான் இரவுக்கு முழுக்க முழிச்சிருப்பேன், எனக்கு இரவில் என்ன செய்வேன், வேலை என்ன செய்வேன், இன்றைக்கு நான் தூங்க மாட்டேன் வைத்துக் கொள்ளுங்க, இன்றைக்கு இரவுக்கு நான் ஏதோ பிஸியில் இருப்பேன், 12 மணி 1 மணிக்கு என்ன செய்த, நான் தானே விழிச்சிருக்கிறேன், உலகத்தை எல்லாரும் விழிச்சிருக்கிறேன் நினைச்சிட என்ன, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாருக்கும் கால் பண்ணி சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறேன், அவனுடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணி அவன் தூக்காம விழிச்சிருந்து அவன் பஜிரும் இல்லாமல் தூங்குவான் கடைசி, இவரும் பஜிரும் இல்லாமல் தூங்குவார். ரெண்டு பேருடைய வாழ்க்கையை என்ன செய்து கெட்டு போகிறதுக்கு வழியாக இருக்கின்றது. எனவே இந்த முக்கியமான உதாரணத்தை, இந்த படிப்பினை, அதாவது இந்த ஒழுக்கத்தை எல்லாம் காட்டி தருகிறார். என்ன, அடுத்த முஸ்லிமை புரிந்து வாழ வேண்டும், அவன் எந்த நிலைமையில இருக்கிறான் என்பதை விளங்கி வாழ வேண்டும், அவன் எந்த அடிப்படையில் இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறான், நடுவில் இருக்கிறான் என்பதை விளங்கி வாழ வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒழுக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே எங்களுக்கு காட்டி தருகின்றார். அன்பின் இஸ்லாமியத்தவர்களே, அடுத்ததாக இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா மிக முக்கியமான இன்னும் ஒரு ஒழுக்கம் இருக்கின்றது. கடைசியாக இந்த வசனத்தை கூறி முடித்துக் கொள்கின்றேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅகும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபய்யனு. ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, மூமின்களே, உங்களிடத்திலே ஒரு வரையர், ஒரு பாசிக், ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபய்யனு, அதை தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு செய்தி ஒராட்டிலிருந்து வருது, அதை என்ன செய்யுங்க, தெளிவு பெற்றுக் கொள்ளுங்க. அன் துசீபு கௌமம் பிஜஹாலத்தில் நீங்கள் தெளிவு பெறாமல் அதை நம்பின்னு சொன்னால் என்ன நடக்கும், நீங்கள் அறியாமையில் ஒரு கூட்டத்துக்கு என்ன செஞ்சிருவீங்க, அணியாக செஞ்சிருவீங்க, ஒரு கூட்டத்துக்கு பழி சுமத்திடுவீங்க, பின்னால் என்ன செய்வீங்க, செஞ்ச வேலையால் கவலைப்பட வேண்டிய நிலைமை வரும். இந்த குர்ஆன் வசனம் இறங்குற என்ன காரணம் என்று சொன்னால், ஒருமுறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது நபியுடைய மஜ்லிஸுக்கு பனு முத்தல கோத்திரத்தை சேர்ந்த ஒரு சஹாபி ஹாரிஸ் அலி அல்லாஹன் ஹாரிசிபின் அபி துரார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, ஹாரிசிபினும் அபு திரார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி வருகின்றார். இஸ்லாத்தை ஏற்று நபியுடன் சேர்ந்த சில விஷயங்களை படித்துவிட்டு நபிகளார் அந்த சஹாபியை பார்த்து கூறுகின்றார், உன்னுடைய கோத்திரத்தில் சென்று நீ ஜக்காத்தை சேகரிச்சுட்டு வா, ஜக்காத் கடமையான இடத்தை ஜக்காத்தை சேகரிச்சுட்டு வா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். அந்த நேரத்தில் அந்த ஹாரிசில் கூறுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஜக்காத்தை எல்லாம் சேகரித்து வைக்கிறேன், நீங்கள் ஒரு மனிதரை அனுப்புங்கள், ஒரு தோழரை அனுப்புங்கள், அவரிடத்திலே நான் கொடுத்து அனுப்புகிறேன். சரி என்று ஓகே ஆகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை இன்ன நாள் என்ன செய்வோம், உங்களுக்கு இவர் ஒரு ஆள் அனுப்புவோம், அவர்கிட்ட நீங்கள் ஜக்காத்தை கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்பிட்டான். அப்போ நாள் ஆகிட்டு இத்தனாந்தே இந்த நாளில் ரசூல் அவங்க தூதர் வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்க, வலீத் இப்னு உக்பா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர், அந்த நபித்தோழர்கிட்ட சொல்கிறாங்க, பனு முத்தல கோத்திரத்திட்ட போய் அங்கே ஹாரிஸ் இப்னு அபு துரார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி இருப்பார், அவர்கிட்ட போய் அல்லாஹ்வுடைய தூதர் நான் சொன்னதாக அந்த ஜக்காத்துடைய பொருட்களை சேகரிச்சுட்டு வான்னு அனுப்புகிறாங்க. இவரும் சரியானு போகிறார். போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் இடையில என்ன செய்தான்னு சொன்னால், இவருக்கு பயம் வந்துச்சு, இந்த வெளியில் இப்னு உக்பாவுக்கு பயம் வந்து யோசிச்சாரு, தப்பித்தவரை அவர்கள் ஏமாற்றி விட்டால் என்ன கொண்டுட்டுருவான், தப்பித்தவரை அவர்கள் பொய் சொல்லி ஏமாற்றிருந்தா என்ன கொண்டு என்ன வாழ்க்கை போயிடும், என்ன சரி பிரச்சனையாக, அதனால் என்ன செய்வோம், திரும்பி போகும்னு சொல்லி திரும்புகிறாரங்க. அல்லாஹ்வுடைய தூதரை மஜ்லிஸுக்கு திரும்பி செல்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்க ஜக்காத்தை தரையிலான்ட்டான், ஜக்காத்த தர ஏறான்னு மறுத்துட்டாங்க, அதோட என்னைய கொள்ளையும் பார்த்துட்டாங்க. நான் தப்பி கிப்பி வந்துட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்யறாங்க, வெளியே இப்படி உட்பாச்சிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையா கோவம் வந்துட்டு, அடே ஒரு ஆளை அனுப்ப சொல்லிட்டு நான் ஒரு தூதரை அனுப்புறேன், அவரை இப்படி ஏமாத்தி அனுப்புறீங்களா, என்ன இப்படி ஏமாத்துவீங்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கோவம் வந்து சஹாபாக்களை ஒரு கூட்டத்தை தயாரித்து அனுப்பினார்கள். அவர்களை போய் விசாரிச்சுட்டு வரும்படி அங்கர பக்கம் ஹாரிஸ் இப்னு அபி திரார் என்ன செய்தாரு, இன்னைக்குத்தானே வாரண்டாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புறாரு, ஆள் வர இல்லையான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். பிறகு பார்த்து பார்த்து வர இல்லை, அப்போ கூட்டத்தாக்கோட சேர்ந்து என்ன செய்யறாங்க, சிலரை கூட்டிக்கண்டு நாங்கள் அந்த ஜக்காத்துகள் எல்லாம் எடுத்துக்கணும் என்ன செய்வோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய மஜ்லிஸுக்கு போய் பார்ப்போம் என்னன்னு. இவர் என்ன செய்தாரு, கூட்டத்தோடு அப்படியே வர, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கூட்டத்தை தயாரித்து அனுப்புறாங்க, வெளியே அவரை போய் பார்த்துட்டு வாங்க, அந்த கோத்திரத்தார தரையிலான்னு சொல்றாங்க, அவனை பார்த்துட்டு வாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் இங்கே இந்த கூட்டம் போகுது, அங்கே அந்த கூட்டம் வருது, வரி வீதியில் வந்து இடைநடுவில் சந்திச்சு கொண்டோம். சந்திச்சு கொண்டு அந்த ஹாரிஸ் கிளையில் பலூசில் கோத்திரம் இருக்கு தானே, அந்த கோத்திரத்தில் ஹாரிஸ் நபி வீரர் கேட்குற சஹாபாக்களை பார்த்து, எங்கே போகிறீங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மஜ்லிஸுக்கு போகிறோம், நீங்கள் எங்கே போகிறீங்க, இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை நோக்கி தான் எங்களை அனுப்பினாங்க. ஏன் அனுப்பினாங்க, இல்லை ஒரு நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தூதரை அனுப்பினாரு, உங்கள்கிட்ட ஜக்காத்தை சேகரிச்சுட்டு வரும்படி, நீங்கள் ஜக்காத்தை கொடுக்க ஏலான்னு மறைச்சிட்டு அவரையும் கொலை செய்ய பார்த்தீங்களாமேன்னு சொன்னோம். அவர் ஆச்சரியப்படுறது, அப்படி ஒரு தூதர் எங்கள்கிட்ட வரையும் இல்லை, நாங்கள் அப்படி சொல்லவும் இல்லை. சகாபாக்களுக்கு என்னென்ன விலங்கல், சரி வாங்க போக முடியல, என்ன செய்யறாங்க, ரெண்டு கூட்டத்தாரும் அப்படியே போறாங்க, நபிகளால் சல்லல்லா அவர்கள் மஜ்லிஸுக்கு போறாங்க. நபியர்கள் முதலாவது ஹாரிஸ் இப்னு அபி திரார கண்டு கேட்கிறான், ஹாரிஸு ஜக்காத்தை கொடுக்கவும் இல்லை, எங்களை தூதரை கொலை செய்ய பார்த்தீங்களா, ஜக்காத்தை தான் கொடுக்கல, எங்களை இவரையும் கொலை செய்ய பார்த்தீங்களான்னு கேட்கிறான். அல்லாஹுடைய ஹாரிஸ் கூறுகிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, உங்களை எந்த இறைவன் நபியாக அனுப்பினானோ அந்த இறைவன் மீது சத்தியம் என்று கூறுகின்றேன், அப்படி ஒரு தூதர் வரவே இல்லை, அப்படி வரவும் இல்லை, அவர்களை கொலை செய்வதற்கு நாங்கள் நாடவும் இல்லை, நாங்கள் அல்லாஹ் உங்களிடத்தில் தூதுவர் வருவாரா வருவாரா எதிர்பார்த்து வராததனால்தான் நாங்கள் கிளம்பி வந்தோம் என்பதாக கூறுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமியார்கள், அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தை இறக்கினார், அதுக்கு பின்னால ஒரு ஃபாசிக் ஒரு மோசமான ஒருவர் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவீர்கள், அதை பற்றி தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக தேவன் சுபஹானஹு வதஆலா கூறுகின்றார். அன்பின் இஸ்லாமியத்தவர்களே, இன்றைக்கு நவீன ஊடகங்கள் எல்லாம் வளர்ந்த காலம், எல்லாருடைய கையிலையும் என்ன இருக்குது, மொபைல் ஃபோன், எல்லாருமே ஃபோன் எடுத்தால் முதலாவது என்ன போடுற, வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக், இப்படித்தானே, யாரு சரி ஃபோனில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இல்லாத ஒரு ஆள் இருக்காரு, எல்லாரும் ஃபோன்லேயும் வாட்ஸ்அப் இருக்கும். எங்கள்கிட்ட இருக்க பிரச்சனை தெரியுமா, சஹாபாக்கள் அந்த ரீதியான பிரச்சனையை முகம் கொடுத்தார்கள், நாங்கள் கொடுக்கக்கூடிய முகம் பிரச்சனை என்ன, வார செய்தியை முதலாவது கேட்க மாட்டேன், இரவுக்கு காலையில் முழுக்க வேலையை முடிச்சுட்டு இரவுக்கு ரூமுக்கு வர வாட்ஸ்அப் ஃபோன் பண்ணினா எப்படியுமே 1000+ மெசேஜ் வந்திருக்கும், எல்லாத்தையும் என்ன இல்லை வாசிக்க நேரம் இல்லை, என்ன செய்வோம், ஒவ்வொருத்தையும் வாட்ஸ்அப்பில் 15-20 குரூப் இருக்கும், வந்தோடனே நல்ல செய்தி மாதிரி இருக்குது, ஒரு செய்ய பண்ண நமக்கு ஏன் 10 குரூப்புக்கும் செய்ய பண்ணியா, ஃபேஸ்புக் ஃபோன் பண்ணுறேன், நல்ல செய்தி மாதிரி இருக்குது எல்லாத்தையும் செய்ய, அந்த செய்தி உண்மையானதா பொய்யானதா, கிட்டத்து நடந்தால் மிக பழைய செய்தியா, அல்லது அதை இட்டு கட்டப்பட்ட செய்தியா, ஒரு ஹதீஸாக என்று வந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த ஹதீஸ் சஹீஹானதா லைஃபானதா பலவீனமானதா அல்லது இட்டு கட்டப்பட்டதா ஒன்றும் பார்க்குறேன், முதல்ல நான் செய்ய பண்ணுறோம், அதுக்கு பின்னால் நான் வாசிக்கிறது வாசிக்காத ரெண்டாவது விஷயம். அன்பின் இஸ்லாமியர்களே, ஒரு செய்தி வந்தால் முதலாவது என்ன பார்க்கணும், அந்த செய்தி உண்மையானதா பொய்யானது பார்க்கணும். உங்களுக்கு தெரியுமா இருக்கும், அன்னைக்கு 2 வாரங்களுக்கு இடையில விசேஷமாக இந்த சௌதியில் இருக்கக்கூடியவங்க இடையில மிக கூடுதலாக பரவியிருக்கும் ஒரு செய்தி, இந்த நாட்டில் மீலாத்தின விடுமுறை கொடுக்கப்பட்டது, ஏன்னா விடுமுறை மீலாது தினம், நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தின விடுமுறை, நம்ம நாடுகள் இருக்குதானே, இலங்கையில் இருக்குது, இந்தியாவில் இருக்குதாக நினைக்கிறேன், நபிகளால் பிறந்த தினத்துக்கு விடுமுறை, பப்ளிக் ஹாலிடே, அப்போ அப்படி ஒரு விடுமுறை இதுகால வர இங்கே இல்லை, இந்த நாட்டில் இல்லை, சில இஸ்லாமிய நாடுகள் இருந்தாலும் இந்த நாட்டில் இல்லை. அப்போ அப்படி ஒரு செய்தி பரவிச்சு, இந்த நாட்டில் விடுமுறை கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு அரபுல வந்த ஒரு கட்டிங் அப்படி எடுத்து போட்டு எந்த அளவு பரவிச்சுன்னு சொன்னால், இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் சில ஊடகங்களை சில பேர் பத்திரிகைகளை வரக்கூடிய அளவுக்கு என்னது மிக வேகமாக பரவிச்சு. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தேடி பார்த்தா எல்லாரும் செய்ய பண்ணிருக்கிறாங்க, எல்லாருக்கும் பார்த்தோம், இப்போ தேடி பார்த்தா என்ன, எந்த ஒரு அரபுல இஸ்லாம் இப்படி செய்தித்தான், இந்த நாட்டுடைய எந்த இஸ்லாமே இல்லை, யாரோ ஒருத்தர் எடிட் பண்ணி 4 கை 5 காலை வச்சு என்ன செய்தாரு, எடிட் பண்ணி அப்படியே பரப்பி விட்டாரு, அதுதான் செஞ்சுட்டு முழு உலகத்துக்கும் பரவி இந்த பாவத்தை முழுக்க யார் பொறுப்படுத்தணும், யார் யாரெல்லாம் பரப்பினோம் அத்தனை பேரும் பொறுப்படுத்தணும், அதே போல தான் ஒரு ஹதீஸை நீங்கள் பரப்பினால், அந்த ஹதீஸ் சஹீஹ் லாயிஃப் ஒன்றுமே பார்க்காம பரப்பினால் அந்த குற்றம் யாருக்கு இருக்குது? எங்களுக்கு தான் சார். எனவே அன்பின் இஸ்லாமியர்களே, ஒரு செய்தி வந்தால், ஒரு விடயம் வந்தால், அல்லது ஒரு சம்பவம் வந்தால், அதனை நாங்கள் பரப்பதற்கு முன்னால் அதனுடைய உண்மையை தன்மையை அறிந்து கொள்ளும். நாங்கள் பரப்பாமல் இருப்பதுனா குற்றம் இல்லை, அதை எங்களோட போதுமாக்கினா குற்றம் இல்லை. எப்போ குற்றமாகும்? அது பொய்யா இருந்தால் குற்றமாகும், அது இல்லாத ஒன்றுன்னா குற்றமாகும். எனவே அந்த செய்தி வந்தால் எங்களோட போது எங்களுக்கு உண்மை நிலைமை தெரியலைன்னு எங்களோட போதுமாகும். அல்லது நாலு பேர்ட்ட விசாரிக்கிறது சரியா பிள்ளையா, கிட்டத்த நடந்தா பழச்சா புவிச்சா, அல்லது இந்த ஹதீஸ் ஐயா வைஃபா எட்டுக்கட்டப்பட்டதா என்று நாலு பேர்ட்ட விசாரிக்க வேண்டும். இல்லாமல் பரப்ப கூடாது என்ற மிக முக்கியமான ஒழுக்கத்தையும் இறைவன் சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு கற்றுத் தருகின்றான். எனவே அன்பின் இஸ்லாமியர்களே, குறிப்பாக ஒரு ஆறு வசனங்களை தான், 18 வசனத்திலே மூன்றில் ஒரு பகுதியை தான் இந்த இடத்திலே விளங்க முடியுமா என்றிருக்கின்றது. ஏனைய சந்தர்ப்பங்கள்ல இப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் இன்ஷால்லா மீண்டும் ஒரு சந்தர்ப்பங்கள்ல இதனுடைய தொடர் விளக்கத்தையும் பார்ப்போம் என்று கூறி வாய்ப்பு தந்த இறைவனுக்கு எல்லா புகழும் என்று கூறி விடைபெறுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.